இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, பலிபீடத்து ஊழியத்திற்காக மரித்தவர்களை தேவன் பழிவாங்குதல். ஏன்னா இந்த பலிபீடத்துக்கு வந்திருக்கிற ஆத்மாக்கள் தான் என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஆத்மாவுக்கு வேண்டி பழிவாங்க வேண்டும். முதல்ல ஆபேல் அதை சொன்னான், ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்குது. அதனால் இதை வந்து ஆண்டவருக்கு ஒரு ரொம்ப அவசரமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் முதல்ல அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அப்படியாக தேவனுடைய ஊழியத்திற்கு வேண்டி அல்லது பலிபீட ஊழியத்திற்காக பலியானவர்களுடைய இரத்தத்திற்காக தேவன் பழிவாங்குதல் இந்த வாரம் இது. அடுத்த வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டி பழிவாங்கிறது. ஆதியாகமம் 4:3-7 வரை வாசிப்போம். ஆதியாகமம் 4:3.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன்
போதும். இங்க முதல்ல பலி செலுத்த போறது யாருன்னு கேட்டீங்கன்னா காயின் போறான். முதல்ல பலி செலுத்துறதுக்கு காயின் போறான். காயின் போய் பலி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆபேல் போறான். அப்ப காயின் பலி செலுத்திட்டு வரும்போது அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆபேல் கொண்டு வந்த பலிய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டடனே காயனுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவனுக்கு என்ன நடந்தது, தேவன்கிட்ட தான் கேட்டிருக்கணும், ஆண்டவர் ஏன் என் பழியை ஏற்றுக்கொள்ளலை, இவன் பழியை ஏற்றுக்கொண்டேன்னு. உடனே இவனுக்கு எரிச்சல் வந்துடுச்சு, அவன் மூணாடி வேறுபட்டது. அப்படி வேறுபட்ட உடனே ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, என்னன்னு. இவன் தான் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கணும் ஏன் என் பழியை அங்கீகரிக்கப்படலைன்னு. ஆனால் ஆண்டவரே பார்த்து கேட்குறாரு, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, ஏன் முகநாடி வேறுபட்டது. கேட்டுட்டு அதுக்கு பதிலும் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இப்ப நன்மை செய்யல, அப்ப நன்மை செய்யாம இருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். இது பல வேதாந்தத்தில் எடுத்து பார்க்கும்போது நன்மை செஞ்சா நல்லது, நன்மை செய்யலையா பாவம் வந்து வாசப்படியில் படுத்திருக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பாவத்தை கொண்டு பலி செலுத்தலாம். அப்போ தீமையை நன்மையாக மாற்றணும்னா அதை கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தலாம். அப்படி பலி செலுத்தாமல் இருக்கிற வரைக்கும் அது இருதயத்தினுடைய வாசப்படியில் படுத்திக்கிட்டே இருக்கும். பலி செலுத்தினா காயின் வந்து அதை ஆண்டு கொள்ளலாம். பலி செலுத்தாமல் இருந்தானா அந்த பாவம் வந்து காயினை ஆண்டு கொள்ளும். அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும். இப்போ முதல்ல காயின் பலி செலுத்துறதுக்கு போனால் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆபேல் பலி செலுத்துறதுக்கு போறாரு, ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டாடனே உடனே முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் வந்துருச்சு. அப்போ ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்கிறார். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து காயின் ஆபேலை கொள்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் வந்து இந்த ஆலோசனையை காயினுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் காயின் என்ன பண்ணுறான், அதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. காயின் என்ன பண்ணான், ஆதியாகமம் 4:8-16 வரை. போதும். வயல் என்ன பேசியிருப்பான், அப்படி இல்லை, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அப்போ இவன் கேட்டிருக்கிறான், ஏன் என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளலைன்னு அவன் கேட்டிருப்பான் முதல்ல. அப்போ காபேல் என்ன சொல்லியிருப்பான், நான் செலுத்தின மாதிரி பலியை நீ செலுத்தினீன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருன்றிருப்பான். இதே வந்து காயின் அங்கீகரிக்காம காயின் சொல்கிறான் நான் செஞ்சது தான் கரெக்டுங்கிறான், காபேல் சொல்கிறான் நான் செஞ்சது தான் கரெக்டுங்கிறான். அப்படி சொல்லி சொல்லி வாக்குவாதம் வந்து காயின் ஆபேலை கொலை செய்தான். இப்படிதான் நடந்திருக்கு. காயின் ஆபேலை கொலை செய்யும் போதே என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, காயின் தன்னுடைய ஆத்மாவையும் அங்கே கொலை செய்கிறான். அப்போ முதல் இருந்த எரிச்சல் இன்னும் அதிகமாகுது, அவன் முகநாடி வேறுபடுது. இப்படியே போகுது. ஆண்டவருடைய சாபத்தை வாங்கும்போது அவன் அடையாளத்தை போடுறாரு. அவன் எங்கே போனாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை பண்ணிடுறாரு. என்ன பேசியிருப்பாங்கிறத பார்ப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் இந்த வசனத்துக்கு
வருவான்.
இல்லை, ஒன்று யோவான் 3:9-16 வரைக்கும் வாசிப்போம். போதும். இங்கே வந்து ஞானார்த்தமாக பேசப்பட்ட ஒரு சம்பவம், காயின் ஆபேல். காயின்னா மாம்ச மனுஷன், ஆபேல்னா ஆவிக்குரிய மனுஷன். ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே பிறக்கிறான். பாவ மனுஷன் புசாசனுடைய ஆலோசனையினாலே பிறக்கிறான். இப்படியாக தேவனுடைய வசனத்தினால் பிறந்தவர்கள் பிசாசனுடைய வசனத்தினால் பிறந்தவர்கள் என்னார் என்று அடையாளம் காணும்படியாக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியை செய்யாமல் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்படின்னா நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும், அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவன் உண்டானவன் அல்ல. நிறைய பேர் அவங்களுடைய ஆத்மாவை நேசிக்க மாட்டாங்க, சரீரத்தை தான் ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. அதுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு என்ன, பவுடர் போடுறது என்ன, அதுக்கு என்ன, இது என்ன, அதெல்லாம் தான் பார்ப்பாங்க ஒழிய அந்த உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் என்னன்னா நம்மளுக்கு என்ன, எல்லாரும் இருக்கிற மாதிரி நாமளும் இருப்போம். அப்படின்னு சரீரத்திற்கு வேண்டி மட்டும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதில் தேவனுடைய வார்த்தை வேற வாயளவில் இருந்துட்டுருக்கோம், இருதயத்துக்கு பக்கத்துலேயே போகாது. அதனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூட்ட வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற விசுவாசமாக இருக்குது. அப்படின்னா ஆவியும் சரீரமும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறணும். இதுதான் ஆதி முதல் கேட்டுட்ருக்கிற நாம் வசனம். ஆனால் இந்த ஆவியும் சரீரமும் பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு அன்பு கூறாது, இது தனியாக இருக்கும் அது தனியாக இருக்கும். பொல்லாதன உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்படின்னா காயின் தன்னுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறான், தன்னுடைய சகோதரனையும் கொலை செய்கிறான். அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியில் பொல்லாதவையிலும் தன் சகோருடைய கிரியில் நீதியும் உள்ளவைகளுமாக இருந்த நிமித்தம் தானே. ஆத்மா சொல்லுது இதுதான் உண்மையான கிரியை, ஆனால் மாம்சம் சொல்லுது இது இல்லை, நான் சொல்றதுதான் கரெக்ட். இருக்குது அப்படி மாம்சத்தின் கிரியையிலும் ஆவியின் கிரியையிலும் ஒன்றுக்கொன்று விரோதமாக எழும்பி மாம்சின் கிரியைகள் ஆவியின் கிரியைகளை கொலை செய்கிறது. அப்படிதான் இங்கே வந்து ஆத்மா கொலை செய்யப்படுகிறது. அதனால் ஆவியின் கிரியிலும் மாம்ச கிரியிலும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போது இந்த விரோதமாக இருக்கிறத யார் வந்து யாரை கொலை பண்ணணும்னா, ஆத்மாவின் கிரியில் தான் மாம்சின் கிரியில் கொலை செய்ய வேண்டும். அப்படின்னா சிலுவையில் அடிக்க வேண்டும், அல்லது தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். அப்போ எதனால் வந்து மாம்சத்தினுடைய கிரியைகள் ஆவியின் கிரியில் கொலை செஞ்சதுன்னா, மாம்சின் கிரியில் தான் உண்மையானதுன்னு காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய மாம்சத்தினுடைய சிந்தனைகளினாலே தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்கிறான். 14 நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நம் ஆத்மாவை சிநேகிக்கிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆத்மாவில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய ஆத்மாவை நேசிக்கணும். 15 தன் சகோதரனை பாய்க்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதனாக இருக்கிறான். அப்படின்னா தன்னோட ஆத்மாவை பாய்க்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைப்பாதகனானவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் இராது என்று அறிவீர்கள். ஆத்மாவை கொலை செய்தவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஆத்மாவுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவுக்காகவும் நம்முடைய சரீரத்தை நாம் பலியாக கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாம்சின் கிரிகள் தான் ஆவியின் கிரிகளை கொலை செய்கிறது. இப்போ 10 வருவோம், 9 4:9 9 முழுவதும் வாசிப்போம். போதும். அப்போ இங்கே வந்து காயின் ஆபேல கொலை பண்ணிட்டா உடனே ஆண்டவர் கேட்குறாரு, சகோதரன் எங்கேன்னு, நான் காவலாளி ஆகிறான். உடனே காயின் ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது சொல்லும்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. ஏன்னா நீ நிலத்தை பயிரிடும்போது உனக்கு பலன் கொடுக்காது. அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்த எவனுக்கும் பூமியிலிருந்து பயிரிடும்போது தன் பலனை உனக்கு கொடுக்காது. தேவனுடைய வசனத்தை அறிந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்தின் கிரியல் மூலம் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சாபம் என்ன சாபம்னா, நிலத்தை பயிரிடும் போது தன் பலனை இனி உனக்கு கூடாது. அப்படின்னா நிலம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பைபிள். பைபிளை வாசித்தானா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் பூமியில் நிலையற்று அலையறவனாயிருப்பாய். பைபிள் இருக்கிற எந்த வார்த்தையிலையும் ஒரு தெளிவு இருக்காது. அதே மாதிரி இவன் பல இடங்களுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், பல சபைகளுக்கு அலைவான், பல ஊருக்கு அலைவான். இப்படி அலைகிறதே தான் இவனுடைய வாழ்க்கை. அப்புறம் முகநாடி வேறுபட்டிருக்கும், எரிச்சல் இருக்கும். இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் காயின் மேன் போட்ட அடையாளம் இவனுக்கு இருக்குதுன்ட்டு. அப்போ ஆபேலுடைய சந்ததியும் பெருகுது, காயினுடைய சந்ததியும் பெருகுது. அப்படி காயினுடைய சந்ததியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி அடையாளத்தை போட்டிருக்காரு. அப்படி நிலையற்று அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே காயின் என்ன சொல்கிறான், தண்டனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னை பார்க்குற எவனும் கொண்டு போடுவான். அப்படின்னா முகநாடி வேறுபட்டு எரிச்சல் அடைஞ்சு அலைகிறத பார்த்தாலே போதும், இவன் காயின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டுருவாங்க. அதனால ஆண்டவர் அம்மேல ஒரு அடையாளத்தை போட்டார். அப்போ உடனே என்ன பண்ணுறான் இவன், காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு போய் அவன் இருக்கிறான். தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்த எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிலையற்று முகநாடி வேறுபட்டு எரிச்சலடைந்து ஆவிக்குரிய நிலைமையில் பல சபைகளுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, பல வேலைகளுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, பல வீடுகளுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அலையிறதே தான் வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்களும் கிறிஸ்தவங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கும். இப்படியாக தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்தவர்கள் பல இடத்துல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் அன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆபேல கொள்ளும்போது ஏன் ஆண்டவர் சும்மா இருந்தார்னா, அவங்க அவங்களுடைய நீதிக்கிரியில பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். அப்போ முதல் குடும்பத்தில் முதல் ரெண்டு பேரும் பலி செலுத்துகிற காரியத்தில் தான் ஆண்டவரை நோக்கி வந்திருக்காங்க. அப்போ வந்தப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை கொண்டுட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஆண்டவர் காயினை கொண்டு இருந்தார்னா இந்த சம்பவம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த சந்ததி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு வச்சு அப்புறம் பலி செலுத்துறதுக்கு உண்டான ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இப்போ இந்த மாதிரி அநேக காயின்கள் எழும்புவாங்க, அநேக ஆபேல்களை இந்த காயின்கள் கொலை செய்வாங்க. அப்படி எழும்பும்போது அந்த ஆபேலுக்கு ஆண்டவர் என்ன அடையாளத்தை கொடுக்குறாருன்னா, காயினை பார்த்தா விலகி போகிறதுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அதே மாதிரி பலி செலுத்துறதுக்கு ஆபேல் வரும்போது காயினும் கூட வந்து பலி செலுத்துறதுக்கு வாக்குவாதம் பண்ணானா, அந்த பலிபீடத்திலிருந்து தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படும்படியாக அதுக்கப்புறம் வர்ற காலங்களில் தேவன் அதுக்கு பிரமாணத்தை கொடுக்குறார். இப்படியாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்குது. யாத்திரையாமம் 29:37 யாத்திரையாமம் 29:37 போதும், பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். இல்லை மேல பலிபீடம் மகா பரிசுத்தமாக இருக்கும், பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும், பரிசுத்தமாகும் அல்லது பரிசுத்தம் பரிசுத்தமாகும் அல்லது பரிசுத்தம் ஆக்கப்படும். அதான் அதனுடைய பிரமாணம். அப்படின்னா பலிபீடங்கிறது தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடம், ரெண்டாவது பலிபீடங்கிறது நம்முடைய இருதயம். இருதயத்துக்கு வர்ற எல்லா காரியமும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, நன்மையான ஆண்டவருக்கு பிரியமான காரியம். தீமை வந்துச்சுன்னா என்னாகும், நம்ம இருதயத்துக்கு தீமை வருது, வேறுபடும். ஆனால் தேவனுடைய நியாயத்துக்கு வெளிப்படுறோம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பலிபீடம். பாவம் வந்து இருதய பலிபீடத்துக்கிட்ட வந்துச்சுன்னா என்னாகும், உடனே முன்னாடி வேறுபட்டுரும். அப்போ அதை நீதியாக நம்ம மாற்றணும். நீதியாக மாற்றல, நான் அப்படியே தான் இருப்பேன் சொன்னால் உடனே தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்பட்டு அவனை நியாயம் தீர்க்கும். அப்போ நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அங்கிருந்து தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படும். அப்படியாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டே இருக்கு. உபாகமம் 32 அதிகாரம் 35-36, உபாகமம் 32-36.
போதும்.
அப்போ பழிவாங்கிறது ஆண்டவருக்கு உண்டானது. ஆண்டவர் பழிவாங்கி யாரை முதல்ல பழிவாங்கிறார்னா, யாரை முதல்ல பழிவாங்கிறாரு? தம்முடைய ஜனங்களை தான் முதல்ல பழிவாங்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை பெற்றவங்களுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு. அப்படி பழிவாங்கி அவங்க பலன் போனது அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஆவிக்கிரிய நிலைமையில பலன் இல்லாமல் இருக்காங்கங்கிறத யார் முதல் தெரிகிறாங்களோ அவங்க இந்த நியாய தீர்ப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிப்பாங்க. எல்லாரும் பழிவாங்கி எல்லாரும் செத்து போயிட்டா இந்த நியாய தீர்ப்பின் செய்தி யார் அறிவிக்கிறது? இதில் யாராவது ஒரு ஆள் ஆவியர் உயிருள்ளவங்களாக இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது பலிபீடத்திலே இருதயத்திலே பாவம் அதிகமாக வந்ததுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய பலன் போயிருச்சுன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் இதை பார்க்கும்போது தான் மற்ற ஊழியக்காரங்களுக்காக பரிதாபப்பட்டு மற்றவங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லி அவங்கள ஆபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அதனால் தேவன் இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கிட்டே இருக்கார். அப்படி பழி வாங்கும் போது யாராவது ஒரு ஆள் இந்த தேவன் பழி வாங்கி நம்மளுக்கு உண்டான எல்லா பலன் போயிடுச்சுன்னு உணர்ந்து கொள்கிறாங்களோ அந்த அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். உபாகமம் 32:29-43 வரை. இல்லை 32:39 முதல். மோசையிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, தம்முடைய ஊழியக்காரருக்காக நான் பழி வாங்க போறேன். அதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கொள்ளுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை. யாராவது ஒரு ஆள் ஆண்டவர் செஞ்ச நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுத்தார் அப்படின்னு யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அப்புறம் யாருக்காவது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால காயம் ஏற்பட்டிருக்கிறதோ அல்லது பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சுகமாக்குறார். எதுக்குன்னா ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு வேண்டி நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவனை வந்து மரண தருவாயிலிருந்து ஆண்டவர் கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சத்துருக்கிற இடத்துல நான் பழி வாங்க போகிறேன். அதுக்கு யார் உதவி பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படியாக தேவனுடைய ஊழியக்காரருடைய இரத்தப்பழியை வாங்குவதற்காக ஆண்டவர் புறப்பட்டிருக்கிறார். அப்போ தான் வந்து தமது ஜனங்கள் மேல் தேவன் கிருபியுள்ளவர் ஆவார். அப்படின்னா ஊழியக்காரருடைய ரத்தத்துக்கு பழி வாங்காம அவர் அமைதியா இருக்க மாட்டார். அப்ப அந்த பழி வாங்கிறதுக்கு பூமியில கொஞ்சம் ஆள்கள் வேணும். அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும். அதுக்கு தேவன் பல இடங்கள்லிருந்து பல ஆளுகளை தேடி கண்டுபிடிக்கிறார். அப்போ தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்களும் கீழ்ப்படியாமல் போகும்போது அவங்களையும் தண்டனை கொடுத்து தான் மீட்டெடுக்கிறார். அப்படி மீட்டெடுத்து வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா தேவனுடைய நியாயத்திற்கு செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்போ யாருக்கு அந்த நியாயத்திற்கு செய்தி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பலிபீடத்துக்கு விரோதமாக யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக தான் அந்த நியாயத்தீர்ப்பின் செய்தி போகுது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்க தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கும் போது இந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கோ வந்து அறிவிக்க மாட்டாங்க. முதல்ல சுவிசேஷங்கள் மூலம் புறஜாதியிலிருந்து ஆண்டவர் வந்து ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுக்குறார். இப்போ ரட்சிக்கப்பட்டு 10-20 வருஷம் ஆனவங்களுக்கு எப்படி நற்செய்தி அறிவிக்கிறேன்னா, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டதுனால நீங்கள் தேவனுக்கு என்ன நன்மை செய்தீர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ கீழ்ப்படுந்தீர்கள், அதை கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவனுடைய சமூகத்திலிருந்து நியாய தீர்ப்பு வருதுன்னு தம்முடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை அறிவிக்க வேண்டும். லேவி ராமம் 10:1-2-3. லேவி ராமம் 10:1-2-3. பலிபீடத்துக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பலிபீடத்துக்கிட்ட வந்தேன்னா பலிபீடத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, அந்த பிரமாணத்தை மீறினா பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும், யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பிரமாணத்தை காயின் ஆவியல் இருக்கும்போது போட்டிருந்தாருன்னா காயின் அங்கேயே செத்துருப்பான். ஆனால் ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டதுனால உடனே அங்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்திட்டாரு. இனி வரப்போகிற ஆபேலுடைய சந்ததியாவது காயினிட்டிருந்து தப்பித்து கொள்வதற்காக தேவன் பலிபீடத்தில் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார். அது யாராக இருந்தாலும் சரி, ஆசாரனுடைய குமாரனானாலும் சரி சரி வேற யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பிரமாணம். புறஜாதியாக இருந்தாலும் சரி, சொந்த ஜனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பலிபீடத்துக்கு வரும்போது பலிபீடத்திலிருந்து அக்னி எடுத்துட்டு தான் தூபகலசத்தில் போட்டு தான் பலிபீடத்துக்கிட்ட வரணும். அப்படி அந்நிய அக்னியை கொண்டு வந்தா அப்படின்னா வேதத்தில் இருக்கிற தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமான பாவத்தையோ நீதியையோ நியாய தீர்ப்பையோ தேவனுடைய பிரசங்க பீடத்திற்கு கொண்டு வந்தால் அங்கே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு புறப்பட்டு அவர்களை பட்சித்து போடும். அதுதான் அந்நிய அக்னி. தேவனுடைய அக்னினா தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தி, பாவம் நீதி நியாய தீர்ப்பு. இப்படி தேவன் கொடுத்த காரியங்களை மட்டும்தான் பிரசங்கமாக செய்யணும். இதை விட்டு போட்டு வேதத்துக்கு புறம்பாக மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகளினால கொண்டு வந்த பிரமாணங்களை கொண்டு வந்து பலிபீடத்தில் அக்னியாக கொண்டு வரும்போது அங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு புறப்பட்டு பழைய பாட்டில் எழுத்தின்படி செத்தாங்க, இன்னைக்கு ஆவித்துரியபடி செத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வரப்போகிற நாட்களில் உபத்திரவ காலத்தில் எழுத்தின்படி அதை நடக்க போகுது. பலிபீட ஊழியத்துக்கு விரோதமாக வருகிறவர்கள் யாரானாலும் சரி, பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னா பலிபீடத்திலேருந்து அக்னி புறப்பட்டு ஆபேலுடைய சத்துருக்களை பட்சிக்கப் போகிறது. உபத்திரவ காலத்தில் ரொம்ப வேகமாக நடக்கும், எழுத்தின்படியே மரணம் நடக்கும். இப்படியாக நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 50:10-11 அன்னி அக்கினா என்னன்னு பார்ப்போம். ஏசாயா 50:10-11 ஏசாயா 50:10-11 அப்படின்னா பலிபீடத்து அக்னினா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய பிரமாணத்தினுடைய வார்த்தைகள், அதான் பலிபீட அக்னி. அந்நிய அக்னினா மனுஷனால் உருவாக்கப்பட்ட உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் எல்லாத்தையும் வச்சிருந்தா அது தேவனுடைய நியாய தீர்ப்பில் போய் முடியும். விண்ணாமம் 16 16-21 வரை இங்கே நம்ம வாசிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசைக்கு விரோதமாக தாத்தான் அபிராம் கோரகு என்கிற 3 பேரும் அவருடைய கூட்டத்தாரும் மோசைக்கு விரோதமாக இருந்து முரட்டாட்டம் பண்ணுறாங்க. போதும், இங்கே மோசைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தார் வரும்பொழுது எல்லாரும் அக்கினியை போட்டு தூப கலசத்தை எடுத்து அக்கினியை போட்டு வந்துட்டாங்க. உடனே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. உடனே மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சு போயிருங்க, ஒரு நிமிஷத்தில் நான் இவர்களை அதமாக்க போகிறேன். தேவனுடைய கட்டளை. உடனே கொஞ்சம் விலகி நின்னாங்க. உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பலிபீடத்திலிருந்து அக்னி புறப்பட்டு என்னாகும், 16:35 இல்லை 16:35 போதும். அப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு எல்லாத்தையும் பரிசுத்து போட்டது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் அந்நிய அக்னியை போட்டு வந்துட்டாங்க. தூப்ப கலசம்னா எது? தூப்ப கலசம் யாருக்கு தெரியும்? ஆவிக்குரிய அர்த்தம் எது? தூப்ப கலசம்
இல்லை,
தூப்ப கலசம்னா வாய்க்கு இருதயத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த பேசுறதுக்கு உண்டான இது. நெருப்புங்கிறது இருதயத்தில் இருக்கிறது, தூப்ப கலசங்கிறது இங்கிருந்து பேசுறதுக்கு வர்றது, தூபம் போடுறதுங்கிறது வாயில் போடுறது. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை தங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட பண்ணினபடியினால் தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே என்னாச்சு, 16:43 நம்ம வாசிக்கும் போது,
அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்த்தி
கேட்டு சீக்கிரமாய் சமயத்திற்கு போய் அவர்களுக்காக பாவம் நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்து கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவர் குடும்ப வர்க்கம் கொண்டு ஜனங்களுக்காக பாவம் நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும் நடுவில் நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தில் இருந்து செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு மோசே
போதும். அப்போ இந்த மாதிரி கூட்டமாக தேவனுடைய பலிபீடத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, அல்லது தேவனால் நியமிக்கப்பட்ட ஆட்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி வந்து தேவன் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கிறாரா, எங்கிட்ட இருக்காரு, நீங்கள் தான் அப்போ செய்வீங்களா, நாங்களும் செய்வோம் அப்படின்னு அன்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னும் வருகிற நாட்களில் உபத்திரவ காலத்தில் இப்படி நிறைய பேர் கூட்டம் போட்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது தேவனுடைய பலிபீடத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அவளை பட்சிக்கும். பட்சித்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மேலே பற்றி எரியும். பற்றி எரியும் போது அந்த வாதையை நிறுத்துறதுக்கு ஆண்டவர் சொன்ன ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுத்து போட்டு தூப கலசத்தில் எடுத்து போட்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மத்தியில் போய் நீ நில்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே போய் அங்கே போய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய கோபம் விடலை. அந்த 250 பேர் இல்லாமல் 14,700 பேர் பாருங்க, ஒரு நிமிஷத்தில் அவ்வளவும் காலியாயிருக்கு. அப்போ அந்த ஜனங்களை கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன நினச்சாலும் சரி, அங்கே யார் யார் கூடியிருக்காங்களோ அத்தனை பேரையும் அக்னி பட்சித்து போட்டது. அப்படியாக வருகிற நாட்களில் உபத்திரவ நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் எல்லாரையும் தேவனுடைய கோபாக்கினை பட்சித்து கொண்டே இருக்கும். வெளிப்படுத்தல் 8:1-6. போதும். அப்போ இங்கே வந்து 7 உடைக்கும் பொழுது உடனே 7 தூதர்கள் புறப்படுறாங்க. இந்த 7 தூதர்கள் எதுக்கு புறப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு, எங்களுடைய இரத்தப்பழியை குறித்து எது வரைக்கும் நீ பொறுமையாக இருப்பீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் மிகுந்த தூப வர்க்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த தூப வர்க்கத்தை எடுத்து போட்டுக்கொண்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்னியினால் நிரப்பி பூமியில் கொட்டுறதுக்காக 7 தூதர்கள் புறப்படுகிறார்கள். அப்படின்னா கடைசி நாட்களிலே தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் பலிபீடத்து அக்னியினாலே தங்களுடைய இருதயத்தை நிரப்பி அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக புறப்படுவார்கள். அப்படி புறப்படும் பொழுது அல்லது அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையானது தூப கலசத்திலிருந்து புகை வர்ற மாதிரி தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நியாய தீர்ப்பை கேட்டு மனம் திரும்பினா அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும். அப்படி மனம் திரும்பாமல் முரட்டாட்டம் பண்ணினாங்கன்னா அந்த நியாய தீர்ப்புடைய செய்தினாலே அவருடைய ஆத்மா சாகும், அல்லது ஆத்மாக்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்படியாக ஏழு தூதர்கள் இந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நிரப்புவதற்காக பலிபீடத்தினுடைய அக்கினியை நிரப்பி புறப்படுகிறார்கள். சங்கீதம் 149 ஒன்னிலிருந்து 9 வரை. பழி வாங்கணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தமே. பழி வாங்கினதுக்காக ஆண்டவருக்கு மகிமை. சரி, இங்க நாம பார்ப்போம், உபத்திரவு கால ஊழியத்துல இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருவும் கருக்குள்ள பட்டயம். எதுக்கு? ஜாதிகள் இடத்துல பழி வாங்கிறதுக்கு, மேன் மக்களை இரும்பு விலகினால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அறிவிக்கவும் அவங்க புறப்பட்டிருப்பாங்க. அப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு யார் புறப்பட்டிருக்காங்கன்னா, அது சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கழிவுற கடவர்கள். அப்படின்னா 144,000 வரிசையில் வர்றவங்க தான் தேவனுடைய நியாய தீர்ப்பை கூறுவதற்காக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆண்டவர் அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். சியோன் குமாரரை தங்கள் ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே வறந்து வைத்திருக்கிறார். எது நாள் வரைக்கும் கேட்டீங்கன்னா, 3.5 வருஷம் வரைக்கும் கண்ணின் கரிமோனி போல பாதுகாப்பார். கையில் வரைஞ்சிருக்கிறது எத்தனை நாள் வரைக்கும் கேட்டீங்கன்னா, அந்த 3.5 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் மறந்துடுவார். அப்புறம் இரத்த சாட்சியை மறிப்பாங்க, திரும்பவும் சிங்காசனத்துக்கு வருவாங்க. அப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறதுக்காக தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏசாயா 6:5-8 வரை. ஏசாயா 6:5-8 வரை.
அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உடம்புகளுள்ள மனுஷன், அசுத்த உடம்புகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின் நடுவில் ஒருவன் பயன்படுத்துவதற்கு தன் கையிலே பிடித்தால் எழுப்புதலை எடுத்து எனக்கு பறந்து கொண்டு, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உடல்களை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் உதர்ச்சியானது என்றான்.
நான் அசுத்த உதடுகள் மனுஷன், நான் பாவிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவன், ஆனாலும் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி யார் வந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இப்படி இருக்கிறாங்களோ, அவங்க பாவ மனுஷருக்குள்ள வாழ்ந்தாலும், விபச்சார சந்ததிக்குள்ள இருந்தாலும், இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருந்தாலும், ஆண்டவர் அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்தினுடைய நெருப்பினாலே அவருடைய வாயை தொட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அக்கிரமத்தை நிவர்த்தி செய்து ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் வந்து வாயை தொட்டால் மட்டும் எல்லாமே சரியாயிருது? பலிபீடத்தினுடைய அக்கினி கரெக்டாக வாயில் உதட்டில் கொண்டு வந்து வைக்கிறார் ஆண்டவர். தூப கலசம், அந்த அக்கினி ஏன் கரெக்டாக வாயில் கொண்டு வந்து வைக்கணும்? அதான் அதனுடைய நோக்கம் என்ன? அதனால முழு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவேன்னு சொல்லும்போது, உடனே ஏசாயா சொல்றான், நான் போறேன்னு சொல்றான். உடனே ஆண்டவர் அனுப்புறாரு. நாக்கு நெருப்பு, ஆனால் இங்கே சூடு வைக்கிறது எங்கேன்னு கேட்டீங்கன்னா உதட்டில் தான் வைக்கிறாரு. ஆமாம், சூடை வச்சு பாவம் நிவர்த்தியாச்சு. உடனே இவன் நான் போகிறேன்னு சொல்கிறானே, என்னுடைய காரியமாக யார் போவான்னு சொல்லி கேட்கும்போது நான் போகிறேன்னு சொல்கிறான். போய் என்ன பேசுகிறோம்? ஆ, எப்படி பேசுவான்? எப்படி பேசுவானா, 144,000 பேர் வரிசையில் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எல்லாரும் அசுத்த ஜனங்களுக்குள்ளே வாசமாக இருந்து விபச்சார சந்ததிக்குள்ள இருந்து தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் நான் வந்து அசுத்தமான மனுஷன்னு சொல்லி தங்களுடைய தங்களை யார் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்கள முதல்ல ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுறார். பரிசுத்தம் பண்ணிட்டு தேவனுடைய காரியமாக யார் போவான்னு சொல்லி போகும்போது நான் போகிறேன்னு சொல்லும்போது இங்கே எப்படி பேசுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த பலிபீடத்தினுடைய நெருப்பில் சுட்ட சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூட்டோட தான் உள்ளத்துலேருந்து வர்ற வார்த்தையெல்லாம் வரும், சுட சுட வரும். அது நியாய தீர்ப்பின் செய்தி ரொம்ப பலமாக இருக்கும். அதனால் மனுஷன் என்ன வேணால் நினச்சிக்கலாம், ஆனால் வாயில் வர்ற வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே சூடு வச்சதுனால அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருந்து அந்த நியாய தீர்ப்பை அறிவிக்கும். ஏன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்கிற ரெண்டு சாட்சிகளும் தேவனுடைய நற்செய்தியை அறிவிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு விரோதமாக நிறைய எதிரிகள் வர்றாங்க. அப்போ வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அக்கினி புறப்பட்டு எல்லா சத்துருக்களையும் பட்சிக்கிறது. அப்போ அக்கினி புறப்படுதுன்னா அந்த அக்கினினால் உதடுகளால் பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி 144,000 வரிசையில் வர எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவர் பலிபீடத்தினுடைய அக்னியினால் வாய்க்கு சூடு போட்டு அனுப்புவார். ஏன்னா பலிபீடத்தினுடைய அக்னியை வச்சு தான் நீ பேசணும், வேற சொந்தமான காரியத்தை நீ பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டாயத்தில் இவங்க போவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க தேவனுடைய நற்செய்தி அறிவிப்பாங்க. எரேமியா 20:7-8 போதும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்காக தண்டனை பெற்று தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல சூழ்நிலைமையிலிருந்து ஆண்டவர் வந்து கொண்டு வந்திருப்பார். இவங்க என்னதான் தேவனுடைய வார்த்தை பேசினாலும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அதை பரியாசம் பண்ணுறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பேசி 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 அந்த எரேமியா மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு நிந்தையும் பரியாசமாகி போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டான், பேசுறதே வேண்டான்னு நிறுத்திட்டான். நிறுத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே நிறுத்தி இருக்காரு. நிறுத்தி இருந்தால் இந்த தேவனுடைய வார்த்தை எலும்புகளில் அடைப்பட்ட அக்கினியை போல இருந்து அது இருதயத்தில் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமாம், சைத்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிட்டு. இப்படி வந்து அந்த உபத்திரவ கால ஊழிய ஆரம்பிக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது, தேவன் திட்டம் படி நடக்க போகுது, தேவனுடைய ராஜ்ய பூமியில ஸ்தாபிக்க போட போறாரு அப்படின்னு பல நிலைமையில சொல்லியிருப்பாங்க. சொல்லி சொல்லி பரியாசம் பண்ணதுனால அமைதியாக கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. இருந்து இருந்து ஒரு நாள் வரும், ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அறிவினு சொல்லிடுவாரு. அப்பதான் வந்து என்ன ஆகுது, சைத்து சைத்து இழைத்து போனால் வந்து பொறுக்க கூடாமல் இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு அள்ளி வீசுற மாதிரி, அக்னி வாயிலிருந்து வேகமாக புறப்படுற மாதிரி தேவனுடைய நியாய தீர்ப்புடைய செய்தியை ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். வெளிப்படுத்தல் 11:3-6 அதுக்கப்புறம் போதும். அப்போ உபத்திரவ கால ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாயிலிருந்து அக்கடி புறப்படுது, புறப்பட்டு என்ன ஆகுது, தங்களுடைய சத்துருக்களை பட்சிக்குது. தங்களுடைய சத்துருக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பலி செலுத்துறதுக்கு வர்றவங்க தான் அவருடைய சத்துருக்கள். அப்படி அவருடைய வாயிலிருந்து அக்கடி புறப்பட்டு சத்துருக்களை பட்சிக்கிறது, அவங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது நினச்சாங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி நியாய தீர்ப்பு வர்றதுக்கு ஆண்டவர் கட்டளை விடுகிறார். அப்போ அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது, அப்புறம் பூமியை வந்து சகலவித வாதைகளினால் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா ஈழத்தில் இருக்கிற வாதைகளை வச்சு வாதிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுக்கும் போது எப்படிப்பட்ட வாதைகள் வந்ததோ அந்த மாதிரி வாதைகளை வச்சு வாதிக்கலாம். இப்படியாக ஆண்டவர் ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பை எந்தெந்த மாதிரியெல்லாம் நிறைவேற்றியிருக்காரோ அதில் இருக்கிற எல்லா நிலைமைகளையும் எடுத்து தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள். 1 Samuel 15:22-23 போதும். இந்த உபத்திரவ ஊழியக்காரங்க அறிவிக்கிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், மனம் திரும்புங்கள், அவ்வளவுதான். சிம்பிளான காரியம், ரொம்ப எளிமையான காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அது வந்து பலி செலுத்துறதை விட மேன்மையான காரியம். அப்புறம் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலாம், செவியிடத்திலே உத்தமம், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சாவே போதும், பலியை விட மேலானது. இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அப்போ உபத்திரவ கால ஊழியக்காரங்க என்ன அறிவிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனசாட்சிக்கு என்னென்ன காரியங்கள் நல்லதாக தெரியுதோ அதுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய ஆத்மா சொல்றதுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் ஆத்மாவில் அறிவிக்கப்படுகிறது. அப்படி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லை. அப்படி கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுடைய ஆத்மாவுக்கு வரும். ரெண்டகம் பண்ணுதல்னா, ஆமாம், ரெண்டு வேலை பண்ணுறது, இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தால் அது அவனுக்கே புள்ளி சூழல் பண்ணுறதுன்னு அர்த்தம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கு. முரட்டாட்டம் பண்ணுறதுன்னா தேவனுடைய திட்டத்துக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வருவது, அல்லது தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிராக மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு வந்து தேவன் முன்பாக முரட்டாட்டம் பண்ணுவது. இப்படி இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக வேகமாக வரும். அது ராஜாவானாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, பணக்காரன் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு போல தான். அப்போ உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அவர்களுக்கு வாதம் இல்லை, கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுனா உடனே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19:1-6 தரிசிகள் அல்லது 144,000 பேர் என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார்கள். நியாய தீர்ப்புக்காக பழி வாங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறது மட்டும்தான். நியாய தீர்ப்பு அனுப்புறது ஆண்டவருடைய வேலை. அப்படியாக தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும் போதே நியாய தீர்ப்பும் கூட சேர்ந்து வருது. இப்படியாக 7 தூதர்கள் 7 எக்காலங்களை எடுத்து புறப்பட்டு போகிற போது தேவனுடைய நற்செய்தியும் அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்திக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பும் உடனே வருகிறது. நம்ம அந்த நியாய தீர்ப்பில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியாக கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படும் கேட்டீங்கன்னா, முதலாவது பலிபீடத்துக்கு விரோதமாக வந்த ஆள் காயின். அவனுடைய அடையாளத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், முகநாடி வேறுபட்டிருக்கும், எரிச்சல் இருக்கும். அப்புறம் தேவனுடைய சமூகத்தை விட்டு அலைகிறவர்களாக இருப்பாங்க, பூமி அவர்களுக்கு தன் பலனை கொடாது. இப்படியாக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஊழியத்தில் உருப்படியாக ஒரு தெளிவான தரிசனம் இருக்காது. பல சபைகளுக்கு போவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க, முகநாடி வேறுபட்டிருக்கும், ரொம்ப எரிச்சலுள்ள வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு இருதயத்தில் இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தூபக்காசிலிருந்து வர்ற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, சாபமும் தேவையில்லாத காரியங்களும் இருதயத்தில் என்னென்ன காட்டு மிருகம் இருக்குதோ, காட்டு மிருகம்னா மிருகத்தினுடைய சுபாவங்கள் என்னென்ன இருக்குதோ அவ்வளவும் அந்த தூபகாசத்தின் வழியாக வந்துட்டுருக்கோம். அப்போ தேவன் பலியை அங்கீகரிக்காதனால தான் அவ்வளவு பிரச்சனை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் தேவன் பலியை அங்கீகரிப்பார், அவர்களுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கும், அவர்கள் அலைய வேண்டாம், அவர்கள் அமைதியாக இருந்து அமைதியான வார்த்தைகளை பேசி நல்ல ஞானமுள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படி தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு அலைந்து திரிந்து எரிச்சல் உள்ளவர்களாக, முகநாடி வேறுபட்டவர்களாக காணப்படுவார்கள். அது முதல்ல ஆவிக்குரிய நிலைமையில் வரும், அப்படியே போய் போய் எரிச்சல் அதிகமாக அதிகமாக எப்படி வந்து ஆயின் வயலிலே ஆவையலோடு பேசினானோ அதே மாதிரி காயினை போல இருக்கிற ஆட்கள் ஊழியத்திலே ஆவையலோட பேசுவார்கள். பேசி 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 வாதாடி 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 ஆபேலை கொலை செய்வார்கள். அப்படி வரும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பும் அவர்கள் மேல் புறப்பட்டு அந்த காயினை ஆண்டவர் வந்து பலிபீடத்தினுடைய அக்கினி சுட்டரிக்கும். அப்படியாக 144,000 பேரும் பலிபீடத்திற்காக ஊழியம் செய்து பலிபீடத்தில் மரிப்பார்கள். அவர்களை கொலை செய்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா காயினுடைய சந்ததியிலே வந்திருக்கிற எல்லாரும் ஆபேலை கொலை செய்வாங்க. ஆனால் காயின் தப்ப முடியாது. ஏன்னா காயின் பலிபீடத்துக்கிட்ட வந்து போராடும் போது காயினையும் பலிபீடத்தினுடைய அக்கினி சுட்டரிக்கும். அப்படியாக எப்படியாவது மரணங்கிறது உறுதி, ஆனால் ஆண்டவருக்காக மறிக்கிறவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறம் சிங்காசனம் இருக்குது. முரட்டாட்டம் பண்ணி மறிக்கிறவங்களுக்கு அக்னியும் கந்தகமும் நிறைந்த நரகம் இருக்குது. அதனால் நாம் நம்முடைய ஆவேலை நாம் நேசிப்போம். நாம் காயினை போல நாம் இருக்க வேண்டாம். காயினா சரீரம், முதல் பிறந்தவன். ஆபேல் ரெண்டாவது பிறந்தவன். எப்படி வந்து இஸ்மவேல் ஈசாக்கு, இஸ்மவேல் முதல் பிறந்தவன், ஈசாக் ரெண்டாவது பிறந்தவன். அன்னைக்கு இஸ்மவேல் வந்து ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல இன்னைக்கும் ஆவிக்குரிய மனுஷன், இல்லை பாவ மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால நாம் என்ன பண்ணணும், அந்த பாவ மனுஷனை புறம்பே தள்ளணும். ஆமாம், இல்லாட்டினா அந்த பாவ மனுஷன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எழும்பி இந்த ஈசாக்கை பழி வாங்கிறதுக்கு நினைப்பான். அல்லது காயின் வந்து புறமே தள்ளணும், அல்லது காயினை நாம் பாவ மனுஷனே பலி செலுத்துகிறோம். அப்படி பலி செலுத்தாமல் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாளை காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்வான், அல்லது நம்முடைய ஆத்மாவை கொலை செய்வான். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்ற நாம் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சரீர மரணம் எல்லாத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்து பலிபீடத்திற்காக நாம் பலிபீடத்திலே பலியாவோம். அப்படி இயற்கை மரணம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நாம் பூமியில் இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை நாம் நேசித்து அந்த பாவ மனுஷனுடைய செயல்களை அழித்தோம் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரியபடி ஜீவனுள்ளவர்களாக இருப்போம். நம் மறித்தாலும் பல்லவத்தில் நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே நாம் வந்து காயினை போல் இருக்க வேண்டாம், நாம் ஆபேலை போல் இருக்க வேண்டும். ஆபேல் வந்து தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். தேவனுக்கு பிரியமான பலி எதுன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல் தான். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிச்சா போதும், இரக்கத்தை சிநேகிச்சா போதும், கர்த்தரை அறிகிற அறிவை அறிஞ்சா போதும். அதனால் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் என்ன சொல்கிறானோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து தேவனுக்கு மகிமை செலுத்தினால் போதும். அந்த பலியை ஏற்றுக்கொண்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வாதம் எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா முகநாடி வேறுபடாது, நல்லா சந்தோஷமாக இருப்போம், வாயின் வார்த்தைகள் எரிச்சல் இருக்காது, நல்லா அமைதியாக ஞானமாக பேசுவோம், நல்லா சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அலையிறதுங்கிறது இருக்காது. வேலைக்கு இங்கே போகணும் அங்கே போகணும், ஸ்கூலுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், வீட்டுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், இதுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு எல்லாம் அலைய வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்தால் போதும். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களையும் நம்மளுக்கு சிநேகிதராகும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் மனம் திரும்பினா போதும். தேவன் நம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு, அப்படின்னா நம்முடைய இருதயத்திலிருந்தே புறப்பட்டு நம்மளை பட்சிக்கப் போகிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.